விளமனம் குடத்தில் ஊக்கமனும் தருநீர் உறுதியாக தள்ளறி அன்பனும் தொடர்பூட்டி இடைப்படுத்து. அருகன் பார்த்து கள்ளவனை பசுபோத கவலமடுகளை துண்டு கருணையினும் வள்ளமதம் சித்தி வேடத்தில் இணைந்து வருவினை நிகழ்த்திப்பான். ஊழியர் கோன் வெப்பொழித்து புகழியர் கோன் கடல் ஒற்றி ஆழிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி ஒற்றி வாழி திருநாவலூர் வந்தொண்டன் பதம் ஒற்றி ஊழிமணி திருவாத ஒரு திருத்தாள் ஒற்றி தொல்லை இரும்பிரவி சூழும் தலை நீக்கி அல்லலறுத்து ஆனந்தம் ஆக்கியது எல்லை மறுவா நெறியடிக்கும் வாதவூர் எங்கோன் திருவாசகம் என்னும் பேர் ஏகம்பத்துரை எந்தாய் ஒற்றி விழாவானது மகான் ஸ்ரீ ஒழுகத்துசாமியுடைய திருமணத்திலே 53வது ஆண்டு எல்லாம் வல்ல ஆடல் வல்லாருடைய திருவருளினாலும் மணிவாசக பெருமாளுடைய குருவருளினாலும் பெரும் சிறப்புமாக நடைபெற்று வருகின்ற இவ்வளையில இன்றைய தினம் 16வது திருப்பாடலை சிந்திக்க திருவருள் கூட்டியிருக்கிறது. நேற்றைய தினம் நாம் 15வது திருப்பாடலை சிந்தித்தோம். இந்த திருப்பாடலிலே மணிவாசக பெருமான் முழுமையாக அந்த திருவம்பாவையினுடைய சாரமாக எடுத்து சொன்ன ஒரு தொகுப்பு உரையாக அது அமைந்தது. கன்சாலிடேட்டட் ஸ்டேட்மெண்ட் என்பதாக நாம் எடுத்து சொன்னோம். இப்பொழுது நீராடுதல் வழிபாடு என்பதாகிய நிலையினை தாண்டி இப்பொழுது பொது நிலையிலேயும் சிறப்பு நிலையிலேயும் வழிபாட்டு பயனை கூறும் முகமாக இந்த திருப்பாடல் மிக அற்புதமாக அமைந்திருக்கிறது. பாமன் சுவாமிகள் தோத்திர நூல்களும் தாத்திர நூலும் படைத்த ஒரு அற்புத நிலை பாமன் சுவாமிகளுக்கு உண்டு. முருகப்பெருமானை பற்றிய தோத்திர நூல்கள் பல உண்டு. ஆனால் முருகப்பெருமானுக்கு சாத்திர நூல் என்று சொல்லக்கூடிய சாத்திர நூலை அருளி செய்தவர் தனிச்சிறப்பினை உடையது நம்முடைய பாமன் சுவாமியுடைய திருப்பாடல்கள். அதிலே பரிபூரானந்த போதம் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி உண்டு. தகராலய ரகசியம் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி உண்டு. செக்கர்வேள் செம்மாப்பு என்று சொல்லிய ஒரு பகுதி, செக்கர்வேள் இருமாப்பு என்பதாக சொல்லிய பகுதி. மிக மிக கடினமான நூல்கள் இவையெல்லாம், யாரும் தொடுவதற்கே அஞ்சுகின்ற நூல்கள். இவ்வளவு கடினமான நூல் பாமன் சுவாமியுடைய நூல்கள். மொத்தம் 6666 திருப்பாடல்கள் முருகப்பெருமான் மீது பாடியிருக்கிறார். எல்லா ஆறு 6666 திருப்பாடல்கள் பாமன் சுவாமிகள் முருகப்பெருமான் மீது இயற்றிய திருப்பாடல்கள். அதிலே அடியன் ஒருமுறை செக்கர்வேள் செம்மாப்பு என்று சொல்லக்கூடிய அந்த நூலினை பற்றி சஷ்டியின் போது ஒரு நாள் இங்கே ஒடுக்கத்து மடத்திலே இங்கே அந்த நூலை பற்றி ஒரு சிறிய சிந்தனை செய்தோம். அதிலே இப்ப தகராலய ரகசியம் என்கின்ற ஒரு நூல் உண்டு. இந்த தகராலய ரகசியம் என்று சொல்லக்கூடிய இந்த நூலிலே சுவாமிகள் மிக அற்புதமாக முருகப்பெருமானுடைய அந்த சிறப்பினை சொல்லும் முகமாக சிவத்தினுடைய சிறப்பை வெளிப்பாடு செய்யும் ஒரு அற்புத நூல். முருகப்பெருமானை ஐமுக சிவனாக நிற்கின்ற அந்த ஐமுக சிவனை அறுமுக சிவமாக கண்டு வழிபாடு செய்வார் பாம்பன் சுவாமி. அறுமுக சிவம், சிவமும் முருகப்பெருமானும் வேறு அல்ல, இருவரையும் ஒன்றாக வைத்து அறுமுக சிவ வழிபாடாக செய்வார். குகன் என்று சொல்லக்கூடிய குக ஒளியானது அது மகன் என்று சொல்லக்கூடிய மகன்மை நிலையையும், பேரொளி என்று சொல்லக்கூடிய நிலையிலே சிவத்தினுடைய பேரொளி என்பதாக நிற்கின்ற நிலை அது தந்தை என்பதாகவும்,
பிண்டத்திலே கிளம்பிய இந்த ஒளியானது அண்டத்திலே பேரம்பலத்தில் நிற்கக்கூடிய அந்த சிவத்தை சென்று சேரும் அந்த நெறி என்று சொல்லக்கூடிய அந்த நெறியினை தகராறு ரகசியத்திலே மிக அற்புதமாக பாம்பன் சுவாமிகள் கையாளுவார். அதிலே அவருக்கு மிக மிக அந்த தகராலய ரகசியத்திற்கு இன்னொரு சிறப்பு, அதற்கு விசேட உரை என்பதாக சொல்லி சுவாமிகளே உரை எழுதியிருப்பார், விசேட உரை எழுதியிருப்பார். பாடலும் புரியாது, விசேட உரை அதுக்கும் மேல. அந்த திருப்பாடல்களை ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 முறை படித்தால் மட்டும்தான் உள்ளுக்குள்ளே இருக்க சொல்லே புரியும். தொல் புரிய வேண்டும் என்பதாக சொன்னாலே பிரிச்சு இது இதை குறிக்க வந்திருக்கிறது என்பதாக, அதை படிக்க வேண்டும் என்பதாக சொன்னால் அத்துணை அதிலே நாம் மூழ்கி 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 படித்தால் மட்டும்தான். அப்படி தகராலய ரகசியத்துல ஒரு சிறப்பு என்ன என்பதாக சொன்னால், பாம்பன் சுவாமிகளுக்கு மிகவும் கை கொடுத்த நூல் திருவாசகம். தகராலய ரகசியத்திலே அவர் மிக மிக ஆழமாக சிந்தித்து பார்க்கின்ற பொழுது பல இடங்களிலே திருவாசகம் அவருக்கு மிகப்பெரிய ஒரு துணையாக இருந்து அருள்நெறியிலே அது அவரை செலுத்தி இருக்கிறது என்பதை தகராலய ரகசியத்திலே அவரே குறிப்பாக உணர்த்திய ஒரு திருப்பாடல் உண்டு. அந்த திருப்பாடல் இப்பொழுது நாம் உங்களுக்கு சொல்லப் போகின்றேன். அந்த திருப்பாடலுக்கு சம்பந்தமான திருவாசக திருப்பாடல் எது என்பதால், மெய்கண்டார் என்று சொல்லக்கூடிய மெய்கண்டாருக்கு குருவாக விளங்கியவர் திருஞான சம்பந்த பெருமான். அவரை குறிப்பதற்கு அவர் புலவர் என்ற சொல்லை குறித்து திருஞான சம்பந்தரை குறிப்பார். அவர் ஒருவர் தான் புலவர். புலவர் என்பதாக அமைக்கின்ற பொழுது திருஞான சம்பந்த பெருமானை முதல் சூத்திரத்திலேயே அவரை புலவர் என்பதாக வைத்து அவருடைய திருவடியை வணக்கம் செய்வார். இப்படிப்பட்ட இந்த நூலை செய்வதற்கு எனக்கு ஆதாரமாக இருந்த திருஞான சம்பந்த பெருமானுடைய அந்த திருவடியை வணங்குகின்றேன். வேத நெறி தடை தோங்க மிகு செய்வ துறை விளங்க பூதபரம்பரை பொழிய புனிதவாய் மலர்ந்து அழுத சீதவள வயற்புகழி திருஞான சம்பந்த பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவார். பெருமான் திருஞான சம்பந்த பெருமானுடைய திருவடியை வணங்கி நிற்கின்ற அந்த நிலை சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்தை அவருடைய வரலாற்றை சொல்லுகின்ற முதல் தொடக்க பாடலிலே அமைப்பார். அப்படி இங்கே தகராலய ரகசியத்துல இரண்டாக பிரித்துக் கொள்வார். பிண்ட தகர வித்தை இயல், பிண்ட தகர வித்தை இயல் என்பதாகவும், அடுத்ததாக அண்ட தகர வித்தை இயல் என்பதாகவும் பிரிப்பார். பிண்ட தகர வித்தை இயல் என்பதாக சொல்லுகின்ற பொழுது இந்த உடலை பற்றிய குறிப்பினை அந்த தகராலய ரகசியத்திலே மிக அற்புதமாக பல சூட்சமான கருத்துக்களை எல்லாம் சொல்லுவார். அதுல முதல் திருப்பாடல் பிண்ட தகர வித்தை இயலிலே முதல் திருப்பாடலிலே சொல்லுவார், பிண்டமாம் உருவிற்கு நான் இலை பேச உள் இதயமாம் குண்டரீக மலர்குளே அருள் புரி பறை பொருளாயிரு அண்டரும் தெரிவறிய சூக்குமமாய கண்ட வியோமம் ஒன்று உண்டு அதை சிவம் பிரம்மம் என்று உரளுடைய பாவலர் அறைவரே. சிவம் என்று சொல்லக்கூடியதை பிரம்மம் என்பதாக சொல்லி குறிக்கின்ற அந்த அற்புதம் இங்கே குறிப்பார். பாடலுக்கு பொருள் முழுவதும் சொல்லுவதற்கு நேரம் இல்லை என்பதால இங்கே இந்த பிண்டம் என்று சொல்லக்கூடிய இந்த பிண்டத்திலே இதய தாமரையிலே திருவருளோடு கூடி நிற்கும் நிலை என்பதை சொல்லுவார். பிண்ட தாமரை என்பதாக சொல்வது இந்த உடலிலே தாமரை என்று சொல்லக்கூடிய இதயத்திலே புண்டரீகம் என்று சொல்லக்கூடிய மலரிலே பெருமானும் பறை என்று சொல்லக்கூடிய திருவருளோடு கூடி அங்கே நிற்கின்றார். அப்படி நிற்கின்ற அந்த இதயத்தானத்தை அண்டம் தெரிவறிய சூக்குமமாய கண்ட வியோமம் என்பதாக சொல்லுவார். அதை அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆகாயம், அந்த ஆகாய புண்டரீக தலத்திலே அவர் விளங்குகின்ற அந்த சிவத்தை என்ன சொல்லி அழைக்கிறார்கள் என்பதாக சொன்னால் அதை உண்டு அதை சிவம் பிரம்மம் என்று உரழு உடைய பாவலர் அறைவரே. இப்படிப்பட்ட இந்த சிவத்தை பிரம்மம் என்பதாக யார் சொல்லுகின்றார்கள் என்பதாக அங்கே குறிப்பார். அதுல உரழ்வு உடைய பாவலர் என்பதாக சொல்லுகின்ற பொழுது பெருமானுடைய திருவருள் என்று சொல்லக்கூடிய திருவருளை முழுமையாக உணர்ந்து நமக்கு எடுத்து சொன்ன பாவலர் புலவராக விளங்கக்கூடிய மணிவாசக பெருமான் இதை அப்படியே எடுத்து எங்கே இருந்து எடுத்து ஆடுகின்றார் என்பதாக சொன்னால், திருவார்த்தை என்று சொல்லக்கூடிய ஒரு திருப்பதிகம், மணிவாசக பெருமானுடைய திருப்பதிகம் 43வது திருப்பதிகம். இந்த திருவார்த்தை என்று சொல்லக்கூடிய 43வது திருப்பதிகத்திலே முதல் திருப்பாடலிலே இதை நம்முடைய மணிவாசக பெருமான் எடுத்து சொல்வார். 43வது பதிகம் முதல் திருப்பாடல் திருவார்த்தை. மிக அற்புதமாக இந்த இடத்திலே திருநராளைய ரகசியத்திலே கையாளுகின்ற ஒரு இடம். கண்ட வியோமம் ஒன்று உண்டு, அதை சிவம் பிரமம் என்று உறழ்வு உடைய பாவலர் அறைவரே என்பதாக திருநராளைய ரகசியத்திலே மிக அற்புதமாக மாதிவர் பாகன் என்று சொல்லக்கூடிய அந்த பதிகத்திலே எடுத்தாலும் அந்த சிறப்பு இந்த அருளாளர்களுக்கு திருவாசகம் எந்த அளவிற்கு அவருடைய அருள் நெறியிலே அது துணை நிற்கின்றது என்பதை பல அருளாளர்களும் தங்களுடைய அந்த பாடல்களிலே திருவாசகத்தை அமைத்து அமைத்து வணங்கி வணங்கி போற்றிய அந்த பெருமையை நாம் தொடர்ந்து சென்று காணலாம் என்பதாக சொல்லி 16வது திருப்பாடல் இதை எப்படி இந்த திருப்பாடலை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதாக நாம் காண்போம். பாடல் முன்னி கடலை சுருக்கி எழுந்து உடையாள் என்ன திகழ்ந்து எம்மை ஆளுடையாள் இட்டிடையின் மின்னிப் பொழிந்து எம் பிராட்டி திருவடி மேல் பொன்னம் சிலம்பி சிலம்பி திருப்புருவம் என்ன சிலைகுலவி நந்தம்மை ஆளுடையாள் தண்ணீர் பிரிவிலா எங்கோமான் அன்பர்க்கு முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மழை ஏலோர் எம்பாவாய் என்பதாக தொடக்கம் தொடங்குகின்ற பொழுது இதை எப்படி பிரித்து வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த திருப்பாடலை சிந்திக்கின்ற பொழுது என்பதாக சொன்னால், எம் பாவாய் ஓர் ஆராய்ந்து ஏற்றுக்கொள் எதை என்பதாக சொன்னால் முதலிலே மழை என்பதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த திருப்பாடலிலே நாம் முதலிலே எடுத்துக்கொள்ள வேண்டியது மழை. அது எவ்வாறு தோன்றுகின்றது என்பதை, கடலை முன்னி சுருக்கி எழுந்தது மழை, கடலை முன்னி எழுந்து உடையாள் என்ன திகழ்ந்து எம்மை ஆளுடையாள் இட்டிடையின் மின்னிப் பொழிந்து எம் பிராட்டி திருவடி மேல் பொன்னம் சிலம்பின் சிலம்பி திருப்புருவம் என்ன சிலை குழந்தை. பாடல பிரித்து அப்படி பொருள் காட வேண்டும், வார்த்தைகளை இந்த பக்கம் அந்த பக்கமும் மாற்றி வைத்துக் கொள்ள வேண்டும். திருப்புருவம் என்ன சிலை குழவி, நந்தம்மை ஆளுடையாள் தன்னில் பிரிவிலா எங்கோமான் அன்பர்க்கும், தன்னில் பிரிவிலா எங்கோமான் அன்பர்க்கும் நமக்கும் அவள் முன்னி அவள். இதுல எப்படி இருக்கும் கேட்டீங்கன்னா, முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளேன் இருக்கும். அதை எப்படி பொருள் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதாக சொன்னால், அவள் முன்னி சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மழை. ஆக மழை என்கின்ற அந்த நிலை, மழையை பற்றி இப்பொழுது மணிவாசக பெருமான் இந்த திருப்பாடலிலே அமைக்கின்றார். சிறப்பு வழிபாட்டு நிலையை குறிப்பது இரண்டு நிலைகளிலே சிவத்தினுடைய வழிபாடு நிகழும். ஒன்று பரார்த்த பூசை, இன்னொன்று ஆன்மார்த்த பூசை. பரார்த்த பூசை என்பதாக சொல்லுகின்ற பொழுது, இந்த உலகங்கள் எல்லாம் வாழ வேண்டும் என்பதற்காக திருக்கோயில்களிலே இயற்றக்கூடிய பூசைகள் எல்லாம் பரார்த்த பூசை என்பது. உலகம் செழிக்க வேண்டும், இந்த நாடு செழிக்க வேண்டும், இந்த நாட்டிலே உள்ள மக்கள் செழிக்க வேண்டும் என்பதாக இயற்றுகின்ற பூசைகள், திருக்கோயிலினுடைய பூசைகள் அத்துறையும். திருக்கோயில் நன்றாக இருந்தால்தான் அந்த திருப்பகுதியிலே இருக்கக்கூடிய மக்கள் நன்றாக வாழ முடியும், அவர்களுடைய வாழ்வு சிறக்கும். எந்த பகுதியிலே திருக்கோயில் அந்த நிலை மோசமாக இருக்கின்றதோ அந்த பகுதியைச் சேர்ந்த அவர்களுடைய வாழ்க்கை துன்பமயமாக அமையும். ஆக திருக்கோயிலை ஒட்டிதான் வாழ்க்கையானது அமைந்திருக்கிறது என்பதை உணர வேண்டும். அதற்காகத்தான் திருக்கோயில் இல்லாத திருவில் ஊரும் என்பார் அப்பர் பெருமான். அப்படி திருக்கோயிலை பொறுத்துத்தான் நம்முடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறது, அதை புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் திருஞான சம்பந்த பெருமான் தன்னுடைய வாழ்க்கை வரலாறு முழுவதும் அவர் வலியுறுத்துவது என்ன என்பதாக சொன்னால், உன்னுடைய வாழ்வு சிறக்க வேண்டும் என்பதாக சொன்னால் நீ குடியிருக்கும் அந்த பகுதியில இருக்கக்கூடிய திருக்கோயில் சிறப்பாக இருந்தால் மட்டும்தான் உன்னுடைய வாழ்வு சிறப்பாக அமையும். நீ எதை சார்ந்து விளங்குகின்றாயோ, எந்த கோயிலை சார்ந்து விளங்குகின்றாயோ அந்த திருக்கோயில் நன்றாக இருந்தால்தான் நீ நன்றாக வாழ முடியும், உன்னுடைய சந்ததிகள் நன்றாக வளரும் என்பதாக ஞானசம்பந்த பெருமான் இதைத்தான் திருக்கோயிலை இணைத்து இணைத்து பாடுவார். அப்படி அந்த பகுதியிலே அவர் சென்ற பிறகு அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் அழைத்து இந்த திருக்கோயிலை காப்பாற்ற வேண்டும், இந்த திருக்கோயிலை எத்துணை அடியார்கள் வந்து வணங்குகின்றார்கள் எல்லா அடியார்களையும் சேர்க்க வேண்டும் என்கின்ற அந்த நிலையிலே திருக்கோயிலினுடைய அந்த சிறப்பினை ஞானசம்பந்த பெருமான் மிக அற்புதமாக அமைப்பார். அப்படி பரார்த்த பூசை என்பதாக சொல்லுகின்ற பொழுது, இந்த உலகம் நன்றாக செழித்து வாழ வேண்டும் என்பதாக சொன்னால், இந்த உலகம் செழித்து நாடு செழித்து வாழ வேண்டியதற்கு முக்கியமான காரணம் மழை. ஆக மழை என்று சொல்லக்கூடிய இந்த மழையினுடைய குறிப்பு இருந்தால் மட்டும்தான், இந்த மழை நன்றாக பெய்தால்தான் நாடு செழிக்கும். முன்னே அரசர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த அரசர்கள் எல்லாம் அமைச்சர்களை கூப்பிட்டு கேட்பார்கள், மாதம் மும்மாறி பொழிந்ததா என்பதாக சொல்லி, மாதம் மும்மாறி பொழிந்ததா. அரசன் வேற எதுவும் கேட்க மாட்டான், என்ன கேட்பான்னு சொன்னா மாதம் மும்மாறி பொழிந்ததா அப்படின்னு. அமைச்சர் கேட்கலாம்ல, என்னையா உங்க வீட்டுல என்ன ஜன்னல் இல்லையா, அரசனுக்கு என்ன பால்கனி இல்லையா, வந்து பார்த்தா தெரியாதா மழை பெஞ்சுதா இல்லையான்னு சொல்லிட்டு. அது என்ன மும்மாறி பெஞ்சுதான்னு கேக்குறது, ஏதோ மழை அந்த பக்கம் ஒரு பகுதியில மட்டும் பெஞ்சு இவனுக்கு தெரியாம இருந்தா தெரியும், மழை பெய்யறது யாருக்கு தெரியாது, அரசனுக்கு தெரியாதா என்ன, அது என்ன மாதம் மும்மாறி பொழிந்ததா, யாருக்கா தெரியுமா இந்த பழமொழி, ஏன் கேக்குறாங்க. மாதம் மும்மாறி பொழிதல் என்பது அவன் மழை பெஞ்சுதான் கேட்கல, மாதம் மும்மாறி பொழிந்ததா நாட்டுல எவ்வளவு வளம் இருந்தது, நமக்கு எத்தனை வருவாய் வந்தது என்ற ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட் என்னன்னு கேக்குறான். மாதம் மும்மாறி பொழிந்ததுன்னு சொன்னா என்னையா ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட், நமக்கு எவ்வளவு வருவாய் வர இருக்கிறது, எவ்வளவு செலவு இருக்கிறது, இன்னும் ஏதாவது வரி போடணுமா போட வேணாமா, இல்ல இருக்கிற வரிய நீக்கணுமா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட் கேட்கறதுக்கு மாதம் மும்மாறி என்பதாக. அப்படி மழையினுடைய அளவை வைத்துத்தான் அந்த காலத்திலே அந்த நாட்டினுடைய வளம் இருந்தது. மழை இருந்தால் எவ்வளவு மழை இருக்கிறதோ அந்த அளவிற்கு வளம் இருக்கும். அப்படி அந்த மழையினுடைய சிறப்பிற்காகவே திருமுறைகளிலே பல இடங்கள் உண்டு. அப்படி திருஞான சம்பந்த பெருமான் மழை வேண்டி திருப்பதிகம் என்பதாகவே ஒன்று அமைத்திருக்கிறார். மழை என்பதாக சொல்லக்கூடிய இந்த மழை பராத்த பூசை என்கின்ற நிலையிலே நாடு செழிக்க வேண்டும் என்பதாகிய நிலையிலே திருஞான சம்பந்த பெருமான் திருப்பாசுரம் என்று சொல்லக்கூடிய திருப்பாசுரத்திலே முதல் திருப்பாடல் இந்த நாடு செழிக்க வேண்டும் என்பதாக சொன்னால் மழை பொழிதல் வேண்டும் என்பதாக சொல்லி, வாழ்க அந்தனர் வானவர் ஆனினும் வீழ்க தன்புணல் என்பதாக அங்கே சொல்லுவார். வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக, இது இருந்தாதான் வேந்தன் ஓங்க முடியும். வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குக, ஆழ்க தீயவை எல்லாம் அரண்நாமமே சூழ்க, வீழ்க தன்புணல் வையகமும் துயர்த்தீர்கள். வையகம் துயர் தீர்க வேண்டும் என்பதாக சொன்னால் முக்கியமான காரணமாக அவர் அமைப்பது மழை பொழிதல், வீழ்க தன் புனல் என்பதாக அங்கே பராத்த பூசை என்பதாக அமைத்து நாடு செழிக்க வேண்டும், மன்னன் செழிக்க வேண்டும் என்பதாக சொன்னால் அதற்கு மழை அவசியம். இப்பொழுது பராத்த பூசை என்கின்ற நிலையிலே இவர்கள் மழை வேண்டி நின்றார்கள் என்கின்ற வெளியான பொது இயல்பும் சிறப்பு இயல்பிலே உள்ளுக்குள்ளேயும் ஒரு மழை பெய்ய வேண்டும். வெளியில பெய்கின்ற மழை நாடு செழிப்பதை போல உள்ளுக்குள்ளே பெய்கின்ற மழை உயிர் செழிக்கும். இந்த உயிரை பயிர் என்பதாக சொல்லுவார்கள். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன். அது வாடியது பயிரா என்பதாக சொன்னால் இல்லை, வாடுகின்றது உயிர். அப்படி பயிர் தழைக்க மழை பொழிவதை போல உயிர் தழைக்க திருவருள் என்கின்ற மழை உள்ளே பெய்ய வேண்டும். ஒரே கல்லில் ரெண்டு பாங்க அடிப்பார் மணிவாசக பெருமான். இந்த பாடல், இந்த ஒரு பாடல் வெளியிலேயும் மழை பெய்யும், உள்ளுக்குள்ளேயும் மழை பெய்யும். நமக்கெல்லாம் தெரியறது வெளியில மழை பெய்யறது தான் தெரியுது, ஆனால் இதை பாடுகின்ற பொழுது இதனுடைய சிறப்பு இயல்பு உள்ளுக்குள்ளே ஒரு மழை பொழிய வேண்டும். இந்த இரண்டையும் இணைத்து நுண்ணியமாக அற்புதமாக இணைத்து கொடுத்து இந்த திருப்பாடலிலே மணிவாசக பெருமான் பல சூட்சமான கருத்துக்களை அமைப்பார். அதில் சில மட்டும் நாம் பார்ப்போம் என்பதாக சொன்னால் நம்ம நேரம் கருதி ஒரு சில மட்டும்தான் பார்க்க முடியும். இதில் முதலாவதாக மழை என்பதாக சொல்லுகின்ற பொழுது வள்ளுவ பெருமான் மிக அதை உணர்ந்தவர் வள்ளுவர். ஏன் என்பதாக சொன்னால் கடவுள் வாழ்த்து என்ற அதிகாரம் எடுத்த உடனேயே அடுத்ததாக எங்க போறாருன்னா வான் சிறப்புக்கு தான் போறார். ஆக வான் சிறப்பு என்பதாக சொல்லி வான் சிறப்பினை வைத்தது திருக்குறள்ல. திருக்குறள் ஒரு பொதுவான நூல் என்பது மட்டுமல்லாமல் திருக்குறள் முழுவதும் சைவ சித்தாந்தம். திருக்குறள் இல்லை இல்லாத சைவ சித்தாந்தம் இல்லை. அப்படி திருக்குறள் சைவ சித்தாந்தமும் இன்னும் ஒரு படி மேலே போனால் சைவ சித்தாந்தமும் ஒரு பொதுவான ஒரு நூல், உலக பொது மறை என்பதாக நம்முடைய சைவ சித்தாந்தம் வழங்குகின்றது. மெய்கண்டாரனுடைய சூத்திரங்கள் அத்துணையும் பார்த்தோம் என்பதாக சொன்னால் இந்த பொருள் இது என்பதாக குறித்து சொல்லுவாரே தவிர அந்த பொருளை நீ என்ன பேர் வேணா வச்சுக்கோ, அந்த பொருளுக்கு நீ எந்த பேர் வேணா கொடுத்துக்கோ, அந்த பொருளாக அது பொருந்தி நிற்கும். ஆக இது என்பதாக குறித்து நிற்கின்ற பொழுது அது எல்லோருக்கும் பொதுவாக விளங்க வேண்டும் என்பதிலே திருக்குறளும் மெய்கண்டாரினுடைய சிவஞான போதமும் இரண்டும் ஒரே நிலையிலே நிற்கும். ஏதோ சைவத்திற்கு மட்டும் என்பதாக சொல்லி ஒதுக்கிவிடாமல் இது உலகத்திற்கே பொதுவான நூல்கள் என்பதாக சொல்லுகின்ற நூல்கள் இரண்டு, ஒன்று திருக்குறள், இன்னொன்று நம்முடைய மெய்கண்டாரினுடைய சிவஞான போதம். மிக அற்புதமான தியரிட்டிக்கல் ஃபார்முலா, அத்தனையும் ஒரு அற்புதமாக கொடுக்கக்கூடிய ஃபார்முலா என்று சொல்லக்கூடிய நிலையிலே, தியரம்ஸ் என்கின்ற நிலையிலே அந்த தியரத்தை மிக அற்புதமாக சொல்லுவார். தியரம் இஸ் அப்ளிகபிள் டு எவ்ரிபடி, சயின்ஸ் இஸ் நாட் அப்ளிகபிள் ஒன்லி டு தி சம் பர்சன். இங்க ஒரே ஒரு பகுதியினருக்கு மட்டும் அந்த அறிவியல் பொருந்தும் என்பதாக சொல்லுவோமா? இல்லை. ஆக அறிவியல் எப்படி பொதுவாக எல்லோருக்கும் பொதுவோ அதை போல சிவஞான போதம் என்று சொல்லக்கூடிய தியரம் எல்லோருக்கும் பொதுவானது என்பதை மிக அற்புதமாக நாம் அதை நிறுவ முடியும். அப்படி இந்த வான் சிறப்பு என்பதாக இரண்டாவதா வச்சார் இல்லையா, கடவுள் வாழ்த்து என்பது சிவம், வான் சிறப்பு என்பது பரம் கருணையாக விளங்குகின்ற சக்தி. சக்தியையும் சிவத்தையும் இரண்டையும் ஒன்றாக இணைத்து மிக அற்புதமாக அந்த நிலையை காட்டுவதுதான் கடவுள் வாழ்த்து என்கின்ற நிலையையும் வான் சிறப்பு என்பதையும் இரண்டையும் முதலிலே அமைத்த. இது ஒரு சைவ சித்தாந்தத்தினுடைய திருக்குறளிலே சைவ சித்தாந்தம் என்பதாக பார்க்கின்ற பொழுது பல அற்புத நிலைகளை நாம் அதிலே காணலாம். சிகாரம் என்று சொல்லக்கூடிய சிகாரத்தை நாம் நம்முடைய சைவ சித்தாந்தத்திலே சிகாரம் என்பது சிவத்தை குறிக்கும். ஆனால் திருக்குறளிலே சிகாரம் என்கின்ற சிவத்தை சிறப்பு என்பதாக குறிப்பார், செம்பொருள் என்பதாக குறிப்பார். ஆக சிகாரம் என்பது சிறப்பு. அது திருக்குறளிலே சைவ சித்தாந்தத்தை நோக்குகின்ற பொழுது இந்த சிகாரம் என்பது சிறப்பு என்பதாக பொருள். வகாரம் வனப்பு, யகாரம் வியாப்பு, நகாரம் நடப்பு என்பதாக சொல்லி மகாரம் மறைப்பு. இப்படி திருக்குறளிலே அப்படி அமைத்த நம்முடைய வள்ளுவர் பெருமான் அதில் சொல்லுவார் ஒரு பாடல், ஒரு குறள், சிறப்பொடு பூசனை செல்லாது வானம் வரக்கு மேல் வானோர்க்கும் ஈண்டு என்பதாக சொல்லி அந்த குறளிலே வான் சிறப்பு என்பதாக சொல்லக்கூடிய வான் சிறப்பு முழுவதையும் இந்த திருக்குறள் என்று சொல்லக்கூடிய இரண்டாவது அதிகாரத்திலே வான் சிறப்பு முழுவதையும் இந்த திருவம்பாவை பாடலோடு நாம் இணைத்து நாம் அதை படித்து மகிழ வேண்டும். அப்படி இந்த உலகத்திலே பரார்த்த பூசை என்று சொல்லக்கூடிய நிலையிலே சிறப்பு என்கின்ற நிலையிலே இந்த உலகம் பொழிந்து சிறப்பாக வாழ வேண்டும் என்பதாக சொன்னால் அதற்கு வான் என்று சொல்லக்கூடிய மழை என்பது மிக்க அவசியம் என்பதாக அமைத்து அந்த வான் சிறப்பினை சொல்லி ஆன்மார்த்த பூசை என்கின்ற நிலையிலே உள்ளுக்குள்ளே செய்கின்ற பூசை, இல்லங்கள் தோறும் செய்கின்ற பூசை. இல்லங்கள் தோறும் நாம் செய்கின்ற பூசையானது ஆன்மார்த்த பூசையாக உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பெருமானை வழிபாடு செய்கின்ற பூசை. வெளியிலே செய்கின்ற திருக்கோயில செய்கின்ற பூசைகள் பரார்த்தமாகவும் நாம் உள்ள இல்லங்களிலே செய்கின்ற பூசை அது திருவருளை வேண்டி எமக்கு மல நீக்கம் வேண்டும், மல பரிபாகம் வேண்டும், இருவினை ஒப்பு வேண்டும், உன்னுடைய இதற்கெல்லாம் தேவை உன்னுடைய திருவருளாகிய மழை என்னுடைய உயிரிலே பெய்ய வேண்டும், அப்பொழுது இந்த உயிர் செழிக்கும் என்பதாக சொல்லி ஆன்மார்த்த பூசையாக வேண்டும் குறிப்பையும் இந்த திருப்பாடல் உணர்த்துகின்றது. அப்படி கடலை முன்னி சுருக்கி எழுந்து, இது எப்படி இருக்கின்றது இது என்பதாக சொன்னால் இந்த முதலிலே அதனுடைய கருமை நிறம் என்பதை எடுத்துக் கொள்ளுகின்றார். கருமை நிறம் அம்மைக்கும் பொருந்தும், மழைக்கும் பொருந்தும். இதுல ரொம்ப அவர் சொல்லுகின்ற பொதுவான சொற்கள் என்பதாக அமைக்கின்ற போது பொதுவானது மழைக்கும் அம்மைக்கும் பொதுவான அந்த நிலைகள் ஒன்று அதனுடைய கருநிற மேகம் ஒன்று, இரண்டாவது மின்னல், மூன்றாவது இடி. இடி உண்டு இல்லையா, இடி. இப்படி இவை எல்லாம் அந்த மழைக்கும் பொருந்தும் திருவருளுக்கும் பொருந்தும். இப்ப இரண்டையும் இணைத்து சொல்லுகின்றார். அப்புறம் நான்காவதாக வானவில், அது எப்படி இரண்டுக்கும் பொருந்துகின்றது. இரண்டு பக்கமும் திருவருளை, ஒன்று ஒரு பக்கம் திருவருள், இன்னொரு பக்கம் மழை. இதை மணிவாசக பெருமான் மிக நயமாக எடுத்தாண்ட ஒரு இடம். கடலை முன்னி சுருக்கி எழுந்தது, எது மழை என்பது அதனுடைய முதற் காரணமாக விளங்கக்கூடிய மேகத்தை குறிக்கும். மழை என்பது இங்கே மேகம். அது எப்படிப்பட்ட மேகம்னு சொன்னா வெண்மையான மேகம் மழை பொழியாது, கருநிற மேகம் மட்டும்தான் மழை பொழியும், கருநிற மேகம். அப்படி கருநிற மேகத்திற்கு மிக அற்புதமான ஒரு திருப்பெயர், ஒரு பெயர் உண்டு ஆங்கிலத்தில், அதற்கு நிம்பஸ் என்பதாக சொல்லுவார். மேகங்களிலே ஒரு ஒரு ஸ்டேஜிலே ஒவ்வொரு உயரத்தில் இருக்கக்கூடிய மேகங்களுக்கு ஒவ்வொரு பெயர் சொல்றான் ஆங்கிலத்திலே. அப்படி இந்த ஆங்கிலத்தில் சொல்லுகின்ற பொழுது இந்த கருநிற மேகமாகிய கொண்டல் என்று சொல்லக்கூடிய இந்த மேகத்தை நிம்பஸ் என்பதாக சொல்வார்கள். இதுதான் மழை பொழியக்கூடிய அந்த நீர் திவளைகளை உடைய மேகத்திற்கு நிம்பஸ். இப்ப அங்கேருந்து இறங்கி வருது. அப்படி கருநிற மேகமாக ஆனவுடன் அம்மையினுடைய திரு மேனியும் கரு நீல மேனியாக விழுந்து அந்த மேகத்தை பார்த்த உடனேயே அம்மையினுடைய திருமேனி அல்லவா இந்த நேரம் இந்த நிறத்தை உடையது என்பதாக சொல்லி மணிவாசக பெருமான் மழை மேகமாக விளங்குகின்ற கருநீர மேகம் என்பது அம்மையினுடைய திருமேனியாக விளங்கக்கூடிய கரு நீல திருமேனியாக விளங்குகின்றது. இந்த மேகம் மழை பொழிகின்ற இந்த மேகத்தை திரு அண்ட பகுதியிலே பரமானந்த பழங்கடல் என்பதிலே இருந்து அண்டத்து அரும்பரல் மேகன் வாழ்க என்பது வரையிலும் இருக்கக்கூடிய பகுதி இந்த இடம். ஆனா அதுவும் இதுவும் இப்ப பார்த்தோம்னு சொன்னா ஒரு 10 நாள் இதே பார்க்க வேண்டியது. அதனால அதுல ஒரே ஒரு அந்த பரமானந்த பழங்கடலையும் அண்டத்து அரும்பரல் மேகன் என்று சொல்லக்கூடிய அந்த அம்மையினுடைய அற்புதமான அந்த வடிவத்தையும் திருஅண்ட பகுதியிலே நாம வீட்டுக்கு போய் முழுமையாக அதை படித்து உணர வேண்டும் என்பதாக அமைத்து உடையாள் என்ன திகழ்ந்து உடையாள் என்பதாக மணிவாசக பெருமான் எத்தனை முறை இந்த பாடல சொல்றாரு. நீங்க மட்டும் சொன்னா பார்த்தாது அவ எதர் சார் ஸ்லீப்பிங் அப்ப ரைட் ஸ்டூடெண்டா எத்தனை தடவை 3 times? உடையாள் என்பதனுடைய அந்த சிறப்பு மணிவாசக பெருமான் ஆளுகின்ற அற்புத அற்புத வாக்கு உடையாள் என்ற சிறப்பு. இதை கோயில் மூத்த திருப்பதிகம் முதல் பாடலிலே அதை சொல்லி சொல்லி மணிவாசக பெருமான் தித்திக்கும் வார்த்தையாக அதை அமைக்கின்றார். கோயில் மூத்த திருப்பதிகம் முதல் பாடல் போதுமின் மின் தயர்ந்து சோதியான் வெண்மதி விரிபுணல் ஒன்றை துன்று சென்னியான் கோடிக்காவும் சேர்வினேன். திருஞான சம்பந்தம் மின் தயங்கு சோதியான், அந்த மின்னலை போன்ற இடையான். இட்டு என்பதை வள்ளுவ பெருமான் மிக அற்புதமாக ஒரு குறளிலே ஆழ்வார். ஆகாறு அளவு இட்டிதாயினும் கேடில்லை போகாறு அகலா கடை. ரொம்ப முக்கியமான பாட்டு, எல்லா பெண்களுக்கும் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டிய பாட்டு. அம்மையார் உடனே சொல்ற ஆகாருன்னு உடனே எடுத்து சொல்ற, தெரியுமா உங்களுக்கு பாட்டு? அந்த குறள் முக்கியமான பாடல். ஏன்னா வரவுக்கு தகுந்தா போல செலவு செய்யணும்னு அற்புதமா மணிவாசக பெருமான் வீட்டுக்கும் இல்ல நாட்டுக்கும் அதுதான் பொருத்தம் சொல்லுவார். சாரி, திருவள்ளுவர் பெருமான். அப்படி ஆகார அளவு வருவாய் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்லையா, அதனால எந்த விதமான கேடும் இல்லையா. வருவாய் கம்மியா இருந்தா எந்த விதமான கேடும் இல்லையா. ஆனால் போகாறு செலவு வந்து வருவாயை விட அதிகமா இருக்கக்கூடாது, அப்பதான் அதுக்கு கேடு. இது நாட்டிற்கும் பொருந்தும் வீட்டிற்கும் பொருந்தும். அது இட்டிதாயினும் என்பதாக சொல்லி இட்டு என்பது இங்கே சிறிய என்ற பொருளை குறிக்கும். அப்படி அம்மையினுடைய அந்த இடை என்பதை குறிப்பது மின்னல். எம் பிராட்டி திரு அடிமேல் பொன் அம் சிலம்பில் சிலம்பி. சிலம்புதல் இங்கே மழை என்று சொல்லக்கூடிய அந்த மழைக்கு மேகம் ஆயிற்று, மேகத்திற்கு கருணீல நீல மேனி. மின்னலுக்கு என்ன சொல்றது, மின்னல் எதை குறிப்பது, மின்னல் அம்மையினுடைய அந்த இடை. அடுத்ததா மின்னல் என்பதாக சொன்னவுடன் இடி. அப்ப இடிக்கு இப்பொழுது எது பொருத்தம், அம்மைக்கும் இங்கே மழையினுடைய அந்த இடிக்கும். பொன் அம் சிலம்பில் சிலம்பி என்பதாக சொன்னார். அந்த அம்மையினுடைய அந்த சிலம்பு, காலையில அணிந்திருக்கக்கூடிய அந்த சிலம்பினுடைய ஒளி எப்படி ஒளிக்குமோ அதை போல இடி ஒளித்தது என்பதாக சொல்வார். சிலம்பின் சிலம்பி அப்பனுடைய அந்த இறைவனுடைய திருவடிகளிலே மிகச்சிறந்த ஒரு நிலையிலே நாம் நம்முடைய திருமுடியை வைத்து வணங்க வேண்டிய திருவடி சிலம்பு அணிந்த திருவடி. அந்த சிலம்பு அணிந்த திருவடி தான் நமக்கு அருள் செய்யும் திருவடியாக அது விளங்கும். அந்த திருவடியை தான் எடுத்திருப்பார், அதற்கு எடுத்த பொற்பாதம் என்று பெயர், எடுத்த திருவடி. இப்ப எடுத்திருக்கிறதுனால உடனே ஆக்ஷன் இருக்காங்க. அப்ப எடுத்து அங்கே நமக்கு அருள் புரிவதற்காக எடுத்த திருவடி. ஆடிய பாதம் அன்றாடிய பாதம் என்பதாக சொல்லுவார். அப்படி இது எடுத்த பொற்பாதம் இல்லையா, அந்த எடுத்த பொற்பாதத்தை உலகெல்லாம் உணர்ந்து ஓதுதற்கரியவன் இளவுலாவிய நீர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்பு அடி வாழ்த்தி வணங்குவான். பெரிய புராணத்தினுடைய முதல் தொடக்கம் எது என்பதாக சொன்னால் சிலம்படியை வாழ்த்தி வணங்குதல். இந்த சிலம்படி என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு அதற்கு ஒரு அற்புதமான ஒரு நுணுக்கம் உண்டு. இந்த ஒளிகள் என்று சொல்லக்கூடிய ஒளிகள் எல்லாம் தொடங்குவது எங்கே என்பதாக சொன்னால் சிவபெருமானுடைய அந்த உடுக்கை வைச்சிருக்கிறார் இல்லையா, அந்த உடுக்கையில இருந்துதான் ஒளிகள் எல்லாம் அதில் இருந்துதான் பிறக்கின்றன. நாதம் பிறக்கும் இடமாக விளங்குவது இந்த உடுக்கை. உடுக்கை என்பது நாதத்தினுடைய தொடக்கத்தை குறிப்பது. அப்படி இந்த ஒளி என்று சொல்லக்கூடிய இந்த ஒளிகள் எல்லாம் பிறக்கின்ற அந்த ஒளிகளுக்கு மூலமாக அந்த ஒளிகள் எல்லாம் பிறக்கின்ற இடமாக விளங்குவது உடுக்கை. உடுக்கை ஒளி என்பது ஒளிகள் பிறக்கும் இடம். சிலம்பு ஒளி என்பது இந்த ஒளிகளை எல்லாம் இருக்கின்ற இந்த ஒளிகளுக்கெல்லாம் மூல ஒளி தொடங்கும் இடம் சிலம்பு. ஒளிகள் பிறக்கும் இடம் உடுக்கை. ஒளிகளுக்கெல்லாம் இருக்கக்கூடிய மூல ஒளி எங்கே இருக்கிறதுன்னு சொன்னா சிலம்பு ஒளியிலே தான் இருக்கும். இதை திருவுந்தியார் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நூலிலே சாத்திர நூல், திருச்சிலம்பு ஓசை வழியே சென்று நிறுத்தனை கும்பிடு என்று உந்தி பர, நேர்பட அங்கே நின்று உந்தி பர. திருச்சிலம்பு ஓசை வழியே சென்று நிறுத்தனை கும்பிடுதல். திருச்சிலம்பு ஒளி என்ன ஆகும்னா திருச்சிலம்பு ஒளி திருச்சிலம்பு ஓசையிலே சென்று சேரும். இந்த சிலம்பொலி என்பது அந்த சிலம்பொலி கேட்டல், அதற்கு ஒரே ஒரு குறிப்பு சொன்னா உங்களுக்கு புரியும். கடலிற்று அறிவார் என்று சொல்லக்கூடிய ஒரு நாயனார் உண்டு, சேரமான் பெருமாள் நாயனார். இவர் எப்படின்னு சொன்னா இவருக்குரிய ஒரு தனி சிறப்பு. அவருடைய அவருக்கு எந்த மிருகமாக இருந்தாலும் எந்த உயிராக இருந்தாலும் அது பேசுகின்ற மொழி அவருக்கு கேட்கும், அது புரியும். எந்த உயிராக இருந்தாலும் அது பேசுகின்ற மொழி. ஆகவே கடறிற்று அறிவார், எந்த உயிர்கள் எதை சொன்னாலும் அதனுடைய துன்பத்தை நீக்கும் நிலையிலே அவர் இருந்த காரணத்தினாலே அவரை கடறிற்று என்பதாக சொன்னால் சொல்லியதை அறிகின்ற அந்த மொழியினை அறிகின்றவர். எப்படி இவர் அறிந்தார் என்பதாக சொன்னால், இவருக்கு இந்த மொழி என்பதாக சொல்லக்கூடிய எல்லா மொழிகளுக்கும் ஒரு மூல மொழி ஒன்று உண்டு. மூல மொழி, இந்த மூலம் என்று சொல்லக்கூடிய இந்த மூல ஒளி தெரிந்துவிட்டால் எல்லா ஒளியும் நமக்கு, மொழியும் நமக்கு புரிந்துவிடும். ஆக இந்த மூல ஒளியானது அவருக்கு எங்கே இருந்து வந்ததுன்னா, திருச்சிலம்பு ஒளி என்று சொல்லக்கூடிய அந்த திருச்சிலம்பு ஒளி மட்டும் இருந்து விட்டால் போதும். அந்த அந்த ஒளியானது ஒன்றை வைத்துக் கொண்டு அத்தனை ஒளிகளுக்கும் அது மூல ஒளியாக அது விளங்கும். அப்படித்தான் அவர் சிலம்பொழியை நாள்தோறும் அவருடைய பூசையிலே கேட்கின்ற அந்த குறிப்பினை சேக்கிழார் பெருமான் குறிப்பிடுவார். அப்படி திருவாசகம் என்று சொல்லக்கூடிய சிலம்பு ஒளி, திருவாசகம் என்று சொல்லக்கூடிய சிலம்பு ஒளி என்ன செய்தது என்பதை நம்முடைய வள்ளல் பெருமான் மிக அற்புதமாக அமைத்துக் கொடுக்கும் ஒரு திருப்பாடல், வாட்டமிலா மாணிக்க வாசக நின் வாசகத்தை. வரை இருக்கக்கூடிய அத்தனை உயிர்களினுடைய உடலை உருக்கி, உயிரை உருக்கி மெய்ஞான நாட்டமுறச் செய்யும் ஒரு பதிகம், ஒரு நூல் தான் திருவாசகம். ஆகையினால்தான் அந்த திருவாசகத்தை பாடுகின்ற பொழுது கீழ்ப்பறவை சாதிகளும் விலங்குகளும் மெய்ஞான நாட்டமுறுதல் என்பதாக சொன்னால் நாம என்னுடைய நிலை என்ன அப்படின்னு கேட்டேன். கீழ்ப்பறவை சாதி அதுக்கு கூட அதனுடைய மெய்ஞானம், உடல் உருகி உயிர் உருகி மெய்ஞானம் என்று சொல்லக்கூடிய மெய்ஞானத்தை கொடுக்க வல்லது திருவாசகம்னா, ஆறறிவு படைத்த எனக்கு என்ன ஆகியிருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இந்த திருவாசகத்தினால் நான் பெற்ற அனுபவத்தை என்பதாக உலகிற்கு எடுத்து சொன்ன அந்த நிலை திருச்சிலம்பொலி என்பது மிக நுணுக்கமான ஒன்று. இந்த சிலம்பொலி என்பது ஓசையை குறித்து, சிலம்பொலி வழியே ஓசையை நாடுதல் என்பது மிக அற்புதமான ஒரு குறிப்பினை இங்கே கொடுத்து, திருப்புருவம் என்ன சிலை குலவி உருவம் என்பதாக அந்த வானவில்லுக்கு அதை பொருத்தி காட்டுவார் மணிவாசக பெருமான். எப்படி வானவில் வளைந்து வில்லாக இருக்குமோ அதை போல அம்மையினுடைய திருப்புருவமானது வளைந்து வில்லாக இருக்கிறது. இப்ப ஒரு வானவில் இல்ல, ரெண்டு வானவில் வானத்துல தெரியும். ஒன்னு அம்மைக்கு புருவம் ரெண்டு, அப்படி புருவங்கள் இரண்டாக காணுகின்ற பொழுது ஒன்றுக்கு இரண்டு மடங்காக நம்முடைய மணிவாசக பெருமான் ரெண்டை காட்டுகின்றார். அப்படி இரண்டு வானவில் தோன்றும் அந்த அற்புத காட்சியை காட்டி நம்தம்மை ஆளுடையாள் தன்னில் பிரிவிலா எம்போமான் அன்பர்க்கும். நம்தம்மை என்பதாக சொன்னால் நமக்கு, நம்மை நம்முடைய அந்த திருக்கூட்டமாகி சிவனடியார்கள் கூட்டம் ஆள் உடையால் அடிமையாக கொண்ட அவள் எம் கோமான் அன்பர் என்பதாக சொல்லி அந்த சீவன் முக்தர்களை எம் கோமான் அன்பர் என்பதாக பிரித்து நமக்கும் என்பதாக சொல்லி நாம் அந்த அருள் நிலையை பெருமானுடைய அந்த திருவடியினுடைய நிலை மலபரிபாகம் மலம் நீங்க வேண்டும், இருவினை ஒப்பு எனக்கு வர வேண்டும், உன்னுடைய திருவடியிலே நாங்கள் எல்லாம் மெய்ஞான நாட்டம் புற வேண்டும் என்ற நிலையிலே இந்த திருவம்பாவையினுடைய உற்சவத்தை, இந்த திருவம்பாவை விழாவினை நாங்கள் தொடங்கி இருக்கிறோம். எங்களுக்கு மலபரிபாகம் உற்று எங்களுடைய இந்த உள்ளத்திலே, எங்களுடைய இந்த உயிரிலே உன்னுடைய திருவருளாகிய மழை பொழிந்து எங்களையும் நீங்கள் செழிக்க வைக்க வேண்டும். எப்படி எம் கோமான் அன்பராக விளங்கக்கூடிய அவர்கள் அடியார்கள் நிற்கின்றார்களோ அதை போல எங்களுக்கும் அந்த திருவருள் மழை பொழிய வேண்டும் என்பதாக சொல்லி, நமக்கும் அவள் முன் முன்னி சுரக்கும் இன்னருளே என்ன, எப்படி பொழிய வேண்டும் மழை என்பதாக சொன்னால், அது பொழிய வேண்டும். எப்படி பொழிய வேண்டும்? அவள் நமக்கு முன்னி சுரக்கும் அருள், அருளாகிய மழை எப்படி அது சுரக்குமோ அதை போல இந்த மழையானது சுரந்து பொழிய வேண்டும். திருவருள் என்று சொல்லக்கூடிய திருவருள் சுரந்து நிற்கின்ற நிலை இந்த உயிரிலே எப்படி நிற்கிறதோ அதை போல இந்த உலகத்திலே மழையானது சுரந்து பொழிய வேண்டும். எப்படி பொழிய வேண்டும்? முன் சுரக்கும் இன்னருள்தான். அதுதான் மிக அற்புதமானது. இந்த உலகத்தில வேகமானது என்பதாக எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது சவுண்ட் 330 meters per second சவுண்ட் கரெக்டா, இந்த சவுண்டோட வெலாசிட்டி அதனுடைய வேகம் 330 meters per second. அடுத்தது லைட், ஒளியினுடைய வேகம், ஒளியினுடைய வேகம் 3×10⁸ meters per second இல்லையா, கரெக்டா சார்? ஐஏஎஸ் அவரு இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அவர் ஒத்துக்கணும். ஒளியினுடைய வேகத்தை விட ஒளி லைட் என்று சொல்லக்கூடிய அதனுடைய வேகம் அதிகமானது என்பதை நமக்கு நிறுத்துவது இந்த மழை. மழையில பார்த்தீங்கன்னு சொன்னா முதலிலே வருவது எது? மின்னல். லைட் டிராவல்ஸ் ஃபாஸ்டர் தேன் சவுண்ட். அப்ப மேலே இருந்து கீழே வருகணும், முதல்ல மின்னலை பார்ப்போம், அதுக்கப்புறம் தான் இடி, இடி இடிப்பது, அதுக்கப்புறம் தான் இடி இடிப்பது. ஏன்னா சவுண்ட் வெள்ளமா. சரி, ஒளி என்பது வேகம், அந்த ஒளியை விட சிறந்தது ஒளி. ஒளியை விட சிறந்த வேகம் ஒன்று உண்டு. ஒளியை விட வேகமா போறது என்ன தெரியுமா? மனம். எண்ணம் அல்லது மனம்னு சொல்லலாம். இந்த மனம், மனசுல எதை நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்ப யுவர் பிசிக்கலி யுவர் ஹியர், ஆனா மென்டலி. அப்ப மனம் என்பது ஒளியை விட வேகமாவுடையது மனம். அந்த மனதை விட வேகமானது இறைவனுடைய திருவருள். நீ மனதில் அதுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு குறிப்பு சொல்லணும்னு சொன்னா, இறைவனுடைய அந்த வெளிப்பாடு, இப்ப அதற்கு ஆங்கிலத்திலே தன்னிச்சை செயல் என்பதாக ஒன்று உண்டு. நீங்க செலவ வேணாம், இப்ப நெருப்பு இந்த இடத்துல சுற்றுச்சுன்னு சொன்ன உடனே இந்த இடத்துல திடீர்னு கீழே யாராவது ஒரு கேண்டில் வச்சுட்டாங்கன்னு வச்சுங்க, நான் பேசிட்டு இருக்கிறேன், தெரியாம இருக்கு, ஆனா சுட்ட உடனே டக்குன்னு காலை எடுத்திருப்பேன். இது என்னுடைய மூளையில இருந்து வந்த கட்டளை அல்ல, என்னுடைய தண்டுவடத்தில இருந்து வந்த கட்டளை. இங்கேயே அப்ப பெருமான் பாருங்க எப்படி வச்சிருக்கிறாருன்னு, மூளையில இருந்து வர்றதுக்கு லேட் ஆகுண்டா அந்த கட்டளை, அதுக்குள்ள உனக்கு துன்பம் வந்துருமே, அதற்காக நடுவுல இன்னொன்னு வச்சார் முதுகு தண்டத்துல, அங்கிருந்தே உனக்கு கட்டளை வந்து உடனே காலை எடுத்துடணுமே, இவன் நல்லா இருக்கணுமே சொல்லி பெருமானுடைய கருணை வெளிப்பாடு. அது அம்மையினுடைய அந்த திருவருளானது அதனுடைய வேகத்தை சொல்ல வருகின்ற பொழுது அந்த வேகம் எப்படி அது வந்து நமக்கு அருள் செய்கின்றது என்பதை உரைப்பார் உரை உகந்து உள்கவல்லார் தங்கள் உச்சியாய் எடுத்தார். பாருங்க சுந்தர பெருமான் திருவருளினுடைய வேகத்தில் இவர் இங்க எடுக்கிறார், உரைப்பார் உரை உகந்து உள்கவல்லார் தங்கள் உச்சியாய் அப்படின்னாரு. சர 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 சரன்னு தண்ணி முதல்ல முதலை உண்ட பாலகன் அத்தனை பேர் வந்து நிக்கிறார். எவ்வளவு வேகம் என்பதாக சொன்னால் சுந்தர பெருமான் உள்ளத்திலே நினைச்சாரா இந்த பாலகன் வரணும்னு. அது எத்தனாவது பாடல, எட்டாவது பாடல்ல நினைச்சார். அந்த உரைப்பார் உரை உகந்து உள்கவல்லார் உள்ளத்திலே சுந்தர பெருமான் எப்பொழுது எண்ணினாரோ வெளியில ஆக்ஷன் டேக்கன் வந்துட்டான் பால். இங்கே எண்ணிய உடன் அங்கே செயல். அப்ப ஒன்றாய் பேராய் உடனாய் இருந்து இந்த உயிரோடு இந்த சிவம் எப்படி நமக்கு உதவுகிறது என்பதை காட்டும் ஒரு திரு சொல் முன்சுரக்கும் இன்னும். இது உடனாக இருக்கிறதுனாலதானே உடனே தெரியுது இது என்னென்ன நினைக்கிறது இந்த உயிர் என்பதாக. செங்கேழடுத்த சினவடிவேலும் திருமுகமும் பங்கே நிறைந்த பதுமனர் பன்னிரு தோளும் எங்கே நினைக்கினும் அங்கே வந்து என் முன் வந்து எதிர் நிற்பனேனார் அருணகிரிநாத பெருமான். எங்கே நினைக்கினும் அங்கே என் முன் வந்து எதிர் நிற்பன் யாரு? திருச்செங்கோட்டு முருகப்பெருமான். பெருமான் அருணகிரிநாதர் எங்க நினைச்சாலும் அங்க வந்து நிற்பானா? இப்படி ஒரு இறைவனுடைய திருவருள், இறைவனுடைய திருவருள் நமக்காக இறங்கி வந்து அருள் புரிகிறதே என்பதாக எண்ணி எண்ணி அதற்கு நன்றி செலுத்த வேண்டும். என்னன்றி ஒன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வு இல்லை செய் நன்றி கொன்ற மகர்க்கு. நன்றி மறத்தல் வேறு, நன்றி கொல்லுதல் வேறு. நன்றி மறந்தாலாவது பரவாயில்ல, எஸ்கேப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. தெரிஞ்சும் அதை மறந்து அந்த நன்றியை கொல்லுதல் என்பதாகிய நிலை தெரிஞ்சு அவனை ஒதுக்கிறது. அப்படி திருவருள் இத்தனையும் நமக்கு செய்திருக்கிறது என்பதை எண்ணி அதற்கு நன்றி செலுத்தும் முறைதான் திருவம்பாவையினுடைய மொத்த சாரம் என்பதாக மணிவாசக பெருமான் அமைத்தார் என்பதாக சொல்லி இந்த தக்தியை பற்றி ஐந்து விதமாக இதிலே சொல்லியிருக்கிறார். உடையாள் என்பதாக சொன்னால், எம்மை ஆளுடையாள் என்பதாக சொன்னார், எம் பிராட்டி என்பதாக சொன்னார், நம் தம்மை ஆளுடையாள் என்பதாக சொன்னார், அவள் என்கின்ற பறை என்று சொல்லக்கூடிய நிலையிலே ஐந்து நிலைகளிலே சக்தியை பற்றி சொன்னார் என்பதாக சொல்லி நாளை இதில் அந்த சக்தியினுடைய குறிப்பு கிரியாசக்தி, ஞானசக்தி, இச்சாசக்தி, ஆதிசக்தி, பராசக்தி என்று சொல்லக்கூடிய ஐந்து சக்திகள் என்ற அந்த குறிப்பினை நாளை நாம் பார்ப்போம் என்பதாக சொல்லி அவனுடைய இன்னரு வெளிப்பாடு புணர்ச்சி 10:27 திருப்பதிகம் 9வது திருப்பாடலிலே இன் அருளினுடைய வெளிப்பாட்டினை மிக அற்புதமாக கொள்ளுகின்றார் என்பதாக சொல்லி புணர்ச்சி 10:27 பதிகம் 9வது பாடலோடு இந்த வகுப்பினை நிறைவு செய்து நாளைய தினம் 17வது திருப்பாடலை தொடர்ந்து சிந்திக்கலாம் என்பதாக அமைத்து மீண்டும் திருவம்பாவையினுடைய இறுதி பாடலையும் பாடி நிறைவு செய்வோம்.
காதா